கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. 26 அத்தியாயம், விழியும் வீரமும். சென்ற பாகத்தின் தொடர்ச்சியை தற்பொழுது கேட்கலாம்.
ஆமாம், வீரபாண்டியனை போர்க்களத்தில் கொல்லவில்லை, போரிலே குற்றுயிரும் கொலை உயிருமாய் கிடந்தவனின் தலையை துண்டாடி பந்தாடினர் சோழர்கள்.
ஐயோ, அப்படியா? அந்த வீரனின் திக்கற்ற குமாரன் தான் அமர புஜங்கன்.
ஆஹா, இதையெல்லாம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருந்தீர்களா? திக்கற்ற பாண்டிய குமாரன் திண்டாடுவதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தீர்களா?
இல்லை மகளே, அண்டை நாட்டை மற்றொரு மன்னர் வந்து தாக்கும் போது ஒன்று அவரோடு சேர்ந்து தாக்க வேண்டும், அல்லது மாற்றானை விரட்டி அடிக்க உயிருள்ள வரை போரிட வேண்டும். அதுவே அரசு தர்மம்.
நீங்கள் என்ன செய்தீர்கள்?
நான் வீரபாண்டியனுக்கு உதவவில்லைதான். வீரபாண்டியன் எனக்கு அயலான் இல்லை. அவன் தந்தைக்கு நம் நாட்டில் தான் தஞ்சம் அளித்தோம். பல காலம் ராஜசிம்மன் நம் நாட்டில் தங்கியிருந்தான். அவன் தாய் எனக்கு சிறிய பாட்டி உறவ வேண்டும். ஆனால் அவன் மகன் வீரபாண்டியன் பட்டத்துக்கு வந்ததும் என்னிடம் வீண் மனத்தாங்கள் கொண்டார். பாண்டிய நாட்டு பரம்பரை மகுடத்தை சேர நாட்டில் தான் தந்தை விட்டு சென்றிருப்பதாக வீரபாண்டியன் வீணை சந்தேகப்பட்டான். அதனால் தனக்கு ஏற்பட்ட சங்கடங்களை எனக்கு கூறுவதில்லை, அதே போன்று நல்வாழ்வையும் தெரிவிப்பதில்லை. திடீரென்று சோழர்கள் படையெடுத்து வீரபாண்டியனை கொன்றுவிட்டதாக செய்தி எனக்கு மிக தாமதமாகவே கிடைத்தது. அவனுடைய மகனை பிறகு ஆபத்துதவிகள் எங்கோ எடுத்து சென்று விட்டனர்.
மாதங்கி பெருமூச்சு விட்டாள். அவள் பார்வை வெளி வாயிலை நோக்கி இருந்தது. சேரமன்னர் மேலும் தொடர்ந்தார்.
அந்த இளம் பாண்டியன் தான் ஆனைமலை காட்டில் வளர்வதாக எனக்கு ஒற்றர்களிடமிருந்து செய்தி கிடைத்தது. அவனை வளர்த்த மங்கை நல்லாள் அவனை பெரும் வீரனாக ஆகியிருக்கின்றாள் என்று அறிந்தவுடன் தான் அவனுக்கு உதவ யானைகள் பலவற்றை அனுப்பினேன். பொன்னும் பொருளும் அனுப்பி வருகிறேன்.
மாதங்கி திடீரென சிரித்தாள்.
ஏன் மகளை நகைக்கின்றாய்?
இல்லை, நம் நாட்டிற்கே பொண்ணும் பொருளும் வேறு இடத்து நின்று வருகிறதே. நீங்கள் ஆடைமலை காட்டிற்கு தானம் செய்தீர்கள் என்றுதான் சிரித்தேன்.
சேர மன்னன் அதை பொருட்படுத்தவில்லை.
ஆனைமலை காட்டில் அமரபுஜங்கன் பல நூறு வீரர்களை சேர்த்திருக்கின்றானா? அவன் இங்கு வரும் செய்தி எனக்கு தாமதமாகவே கிடைத்தது. முன்பே தெரிந்திருந்தால் எல்லைக்கே சென்று வரவேற்றிருப்பேன் என்றார்.
மாதங்கி இப்பொழுது எழுந்து சற்றென்று துறை மறைவிற்கு சென்றாள். வெளியே யாரோ பலர் வரும் அரவம் கேட்டது. அமரபுஜங்க பாண்டியன் வருகையை வீரன் ஒருவன் அறிவித்தார். பல நாட்கள் குதிரை மீது ஏறி வந்து களைப்பு சூழ்ந்திருந்தாலும் அமரபுஜங்கனின் முகம் கம்பீரமாக திகழ்ந்தது. சேர மன்னர் இருக்கையை விட்டு எழுந்து வரவேற்றார். அமரபுஜங்கனை அன்போடு அணைத்தார். அவன் கோற்றம் வாழ வாழ்த்தினார். தன் அருகே அமர செய்து நலன் பல கேட்டறிந்தார். பயண களைப்பு நீங்க உணவளித்து நல்ல உடை உடுத்த ஏற்பாடு செய்தார். களைப்பு நீங்கி வந்த அமரபுஜங்கன் புதுத்தெளிவோடு பாஸ்கர ரவிவர்மன் எதிரே கம்பீரமாக அமர்ந்திருந்தான். தரையிலே கிடந்த பல்வகை ஆபரணங்களை காண்பதும் அந்த மண்டபத்து பிரம்மாண்டமான தூண்களை காண்பதும் அவற்றிலே உள்ள சிற்ப வேலைப்பாடுகளை காண்பதும் சுவரில் தீட்டப்பட்டிருந்த வண்ண ஓவியங்களை காண்பதுமாக அவன் தன் விழிகளை சுழலவிட்டவாறு இருக்கையில் திரையின் மறைவிலே முகத்தாமரையை மட்டும் காட்டி அதிலே தேன் உண்ணும் வண்டு வட்டமிடுவது போல் சுழலும் கருவிழிகளை மட்டும் காட்டி தோன்றி தோன்றாமல் இருந்த மாதங்கியை கண்டுவிட்டான். ஒரு கணம் அவனுக்கு கோபம் பொங்கினாலும் அவன் உடலில் அப்பொழுது படர்ந்த மின்வெட்டை போன்ற உணர்வு கோபத்தால் ஏற்பட்டது அன்று அதன் பிறப்பு பற்றி அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை.
பாண்டிய மன்னரே, தங்களை தக்க முறையில் வரவேற்கவில்லை என்பது குறித்து தங்களுக்கு மன கவலை ஏற்படலாம். தாங்கள் வருவது எமக்கு தெரியாது. தெரிந்திருந்தால் நாமே நேரில் வந்திருப்போம்
என்று பேசி தொடங்கினார் சேர மன்னர். தங்கள் நாட்டில் நுழைந்தவுடனேயே தக்க வரவேற்பு கிடைத்துவிட்டது. இளவரசியின் உபசரணை பிரமாதம் என்று கூற வாயெடுத்தான் அமரபுஜங்கன். துறை மறைவிலிருந்து மாதங்கையின் இருவழிகளும் ஏதோ சைகை செய்தன. அதனால் தான் அவன் மௌனமாகவே தரையில் கிடந்த விலை உயர்ந்த பொருட்களை பார்த்து வண்ணம் இருந்தான். மன்னரோடு என்ன பேசுவது என்று அவனுக்கு புரியவில்லை. அமரபுஜங்கனின் மௌனத்தை புரிந்து கொண்ட சேர மன்னர் பொதுவாக ராஜ்ய விவகாரங்கள் பற்றி பேசினார். பாண்டிய மன்னர்களின் பழம்பெருமைகளை கூறினார். அவர்களுடைய அதிவீர பராக்கிரமங்களை பற்றி கூறினார். ராஜசிம்மனை விட வீரபாண்டியன் எப்படி வீரமாக போர் புரிந்து மாண்டார் என்பதை உருக்கமாக எடுத்து பேசினார்.
உங்கள் தந்தையை கொன்ற சோழ இனத்தை கூண்டோடு நாசமாக்க வேண்டாமா என்று சேர மன்னர் கேட்டார்.
அதை பற்றிய திட்டத்தை தான் எங்கள் தலைவி கூறியிருக்கின்றார்கள். ஆபத்துதவிகள் சோழ சாம்ராஜ்யம் முழுமையும் பரவி இருக்கின்றார்கள். என் தந்தையை அநியாயமாக கொன்ற சோழ இளவரசனும் படுகொலை செய்யப்பட்டான்.
ஆமாம், எனக்கும் செய்தி கிட்டியது. ஆற்பாயிலில் மாண்டானாம் அவ்விளவரசன். அதே சூட்டோடு மற்ற ராஜவம்சத்தினரையும் கூண்டோடு கைலாயம் அனுப்பியிருக்க வேண்டாமா?
அதில் தான் கருத்து வெற்றுமை மன்னவா. ரகசியமாக மற்ற சோழ அரசு குடும்பத்தவரை தீர்த்துவிட திட்டம் தீட்டினர்.
ஆனால் தலைவி தடுத்து விட்டாள். சோழ நாட்டின் மீது படையெடுத்து செல்வது அவர்கள் திட்டம். யார் அந்த தலைவி?
அதை மட்டும் கேட்காதீர்கள் ஐயா. இன்னார் என்று வெளியே கூறுவதில்லை என்று அவர்களிடம் உறுதி அளித்துள்ளேன்.
சேர மன்னர் சிறிது நேரம் மௌனமாக இருந்தார். பிறகு, சோழ நாட்டை தாக்கி அதை வெற்றி கொள்வது இப்போது எளிதன்று என்பது என் எண்ணம் என்று தொடங்கினார்.
தங்கள் கருத்தையும் உதவியையும் பெறவே நான் வந்தேன். உங்கள் ஆலோசனைகளை கருணை கூர்ந்து கூறுங்கள் என்றான் அமரபுஜங்கன்.
அமரபுஜங்கரே, நான் கூறுவதை கவனமாக கேளும். நீர் பாண்டிய மன்னர், ஆனால் உமக்கு நாடில்லை. பாண்டிய நாட்டு அரியணையில் சோழ நாட்டு பிரதிநிதி ஒருவன் அமர்ந்திருக்கின்றார். அவனை ஒழித்துவிட்டு மதுரையில் முடிசூடி பிறகு சோழ நாட்டின் மீது படையெடுப்பதுதான் எளிது. மதுரையில் உள்ள சோழ அரச பிரதிநிதியை ஒட்டாவிடில் சோழ நாட்டின் மீது படையெடுத்து போகும் போது முதுகு பக்கமாக மதுரை நின்று படை வந்து தாக்கலாம். பாண்டிய நாட்டு மக்களை கொண்டே பாண்டிய மக்கள் மீது ஏவி விடலாம். அதனால் மதுரையை நோக்கி படை புறப்பட்டு செல்ல திட்டம் திட்டுங்கள். அதற்கு முன்னர் சோழ நாட்டு எல்லை புற ஊர்களில் கொள்ளையடிக்க செய்யுங்கள். மதுரையிலும் அதன் சுற்றுப்புறத்திலும் உள்நாட்டு குழப்பத்தை கிளப்பி கொள்ளை தீயிடல் முதலியவற்றை நடத்த செய்யுங்கள். மக்கள் சோழ மேலாட்சியை வெறுப்பர். இதுதான் நமக்கு வாய்ப்பு.
மதுரையை பிடிக்க படை வீரர்கள்?
வீரர்களுக்கா சேர நாட்டில் பஞ்சம்? வில் வீரர்களையும் வேழப்படைகளையும் ஏராளமான பொருட்களையும் உதவிக்கு தருகிறேன். அவற்றோடு நான் கடற்படைகளை அனுப்பி சோழ நாட்டு கடற்கரை பகுதிகளை தாக்குமாறு செய்வேன். சோழர்களை இங்கும் அங்கும் திண்டாட திணற வைப்பேன்.
கடற்படையா?
ஆமாம், எனது கடற்படை வீரர்கள் உலகம் முழுமையும் சுற்றி குணர்ந்து சேர்த்த பொருட்கள் தாம் இவை. இதோ பாருங்கள் தங்க நகைகள். இவற்றை எல்லாம் எடுத்து செல்லுங்கள். இவற்றை உருக்கி நாணயமாக்குங்கள்
என்றார் மன்னர். அமரபுஜங்கனுக்கு புரிந்துவிட்டது. காலையில் கண்ட வெறியாட்ட வீரர்கள் கடற்படை வீரர்களா?
ஆஹா, இந்த சேர மன்னருக்குத்தான் எவ்வளவு துணிவு என்று எண்ணினான் பாண்டிய மன்னன்.
உங்கள் யோசனை மிக சிறப்பாக இருக்கிறது. என் தலைவியிடம் கூறி முடிவு சொல்கின்றேன் என்றான் அமரபுஜங்கன்.
இதில் ஆலோசனை செய்வதற்கு ஒன்றும் இல்லை. அவசரமாக முடிவு செய்ய வேண்டியிருக்கிறது. நான் 10,000 யானை படைகளை அனுப்புகிறேன். வில்லவர்கள் ஏராளமாக வருவார்கள்.
உடனே மதுரையை நோக்கி செல்லுங்கள். மதுரையில் இப்பொழுது சோழர்களின் பிரதிநிதி எவரும் இல்லை.
படைகளும் பாண்டிய நாட்டில் காணோம். நானே இங்கிருந்து படைகளோடு சென்று வெகு எளிதில் மதுரையை பிடித்து விடுவேன். ஆனால் பிற்காலத்தில் பாண்டிய நாட்டை சேரர்கள் கைப்பற்றினர் என்று பெயர் வந்துவிடும் என்று கூறினார்
அமரபுஜங்கன். மன்னரே, இவ்வளவு எளிதில் தாங்கள் எமக்கு உதவி செய்ய முன்வருவீர்கள் என்று எதிர்பார்க்கவே இல்லை என்று மேலும் பேச தொடங்கும் முன் பாஸ்கர ரவிவர்மன் குறுக்கிட்டு,
பாண்டிய மன்னரே, இப்போது ஒருவரை ஒருவர் புகழ்வதற்கு நேரம் இல்லை. உங்களுக்கு கிடைக்காத சோழ நாட்டு செய்தி எமக்கு இங்கு கிடைத்து வரதான் இருக்கிறது. சோழ நாட்டு படைத்தலைவரே அந்த நாட்டிற்கு விரோதியாக மாறியிருக்கின்றாரா? கடல் கடந்து சென்ற அந்த நாட்டு இளவரசரை பற்றிய பேச்சே இல்லை. கொடும்பாளூர், திருக்கோயிலூர், குறுநில மன்னர்கள் சோழ மன்னர் மீது மனத்தாங்கள் கொண்டிருக்கின்றனர். அதனால் இன்று ஆனைமலைக்கு புறப்படுங்கள். விரைந்து செல்லும் அரேபிய குதிரை தருகிறேன். குறுக்கு வழி கூற உதவியாளர்கள் அனுப்புகின்றேன். ஆனால் மதுரை படையெடுப்பு ரகசியமாக இருக்க வேண்டும் என்றார்.
இன்று புறப்படுகின்றேன் என்று கூறி எழுந்தான் அமரபுஜங்கன்.
இன்றா
என்று குரலோடு திரை மறைவு நின்று விசும்பல் ஒளியும் கேட்டது. அமரபுஜங்கன் அரண்மனையை சுற்றியிருந்த பூங்காவில் மன அமைதி நாடி உலவிக் கொண்டிருந்தான். அவன் உள்ளத்தில் சொல்ல முடியாத பரபரப்பு. வஞ்சி மாநகரில் தன் பணி இவ்வளவு எளிதாக முடிந்துவிடும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. உதவி கோரி சேர மன்னரை தன் பேச்சுவன்மையால் மாற்றுவது மிக கடினமாக இருக்கும் என்று எண்ணியவனாய் மன்னன் உறுதி அளித்ததோடு யானை படைகளை ஒழுங்குபடுத்துமாறு படைத்தலைவரிடமும் கட்டளையிட்டு விட்டான். ஆனைமலைக்கு திரும்ப வேண்டியதுதான். மாலை வரையில் காத்திருக்க வேண்டியதில்லை. உடனேயே புறப்படலாம். பின் ஏன் அவன் மனம் தயங்குகிறது? அவன் மனம் ஏன் சஞ்சலமடைகிறது? உடலில் ஒருவித பரபரப்பு ஏன் உண்டாகிறது? வந்த காரியம் வெற்றி அடைந்ததால் துள்ளும் உடலில் ஓர் ஏக்கம் சூழ்வது ஏன்? காலையில் வாவிக்கரையில் நடைபெற்ற சம்பவமும், அந்த சம்பவத்தின் போது கண்ட இளவரசியின் தோற்றமும், அரண்மனையில் திரைமறைவில் தோன்றி தோன்ற முகமலராய் அவன் உள்ள தேரை போட்டு பற்றி இழுத்த நிலையும் அவன் மனத்திலே தோன்றி தோன்றி மறைந்தன. சேர மன்னரோடு உரையாடி கொண்டிருந்த போது ஒரு புறையாவது இளவரசி தந்தையிடம் பேச வருவாள் என்று எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைந்தார். அது என்ன சக்தி? இவ்வளவு காலமாக இல்லாத மனக்கலக்கத்தை அளிக்கும் பெண்ணினத்து முகமலரிடையில் என்ன போதை தரும் சக்தி இருக்கிறது? சுழலும் கண்கள் மோகன பானத்தை வீசினவா? முட்டவிழ்ந்து இதழ் விரியும் மலரின்றி நகை பூக்கும் வெண்பற்கள் காந்த கதிர்களை வீசினவா? மலை தேனின் இனிய ருசி போன்ற அவளது சொற்கள் மனக்குளத்தை கலக்கினவா? என்ன சக்தி அது? போர்க்களங்களில் அம்பு மழை பொழியும் போது கூட இத்தகைய கலக்கம் வராது போலிருக்கிறது. அமரபுஜங்கன் அருகில் இருந்த செடியின் இன்று மலர் ஒன்றை பறித்து முகர்ந்தார். அதன் மனம் ஒன்று, ஆனால் வீசும் மனம் வேறாக இருக்கிறது. ஒரு மலருக்கு இருவித வாசனையா? சற்றென்று அமரபுஜங்கன் மனம் வீசிய திக்கில் திரும்பினார். காலையில் கண்ட அதே வடிவம், ஆனால் அரசிக்கு ஏற்ற ஆபரணங்களோடு இப்பொழுது விளங்கினாள். அதே துருத்துருப்பான முகம், ஆனால் அதில் ஒருவித இயக்கம் இப்போது. சிறிது நேரம் அமைதி. அங்கே மர இலைகளில் தென்றல் தவழ்ந்து வரும் சலசலப்பு மட்டும் இருந்தது. தென்னம் கீற்றுக்கள் ஒன்றோடு ஒன்று காதல் பேசும் முணுமுணுப்பு மட்டும் கேட்டது. இன்னும் செவியை நுட்பமாக்கி கூர்மையாக்கி கவனித்தால் கண் இமைகள் இரு ஜோடி படபடுக்கும் மெல்லிய ஒளியும் கேட்கும். அமர புஜங்கன் அங்கே நிலவிய அமைதியை கலைத்து, இந்த பூஞ்சோலை பெண்கள் மட்டும் உழவும் இடமில்லையே என்று கேட்டவுடன் அவனுக்கும் சிரிப்பு வந்தது. அவளும் நகைத்து விட்டாள்.
நீங்கள் இன்றே உங்கள் நாட்டிற்கு போகின்றீர்களா?
மாதங்கையின் விழிகளில் ஆர்வம் தேங்கி நின்றது. என் நாட்டிற்கா? எனக்கு நாடு ஏது? இனித்தான் நாட்டை பிடிக்க வேண்டும். என் நாடு காணுக. அடர்ந்த மரங்களும் படர்ந்த கொடிகளும் உயர்ந்த மலைகளும் சதா வண்டுகள் ரீங்காரமிட்டு ஒலிக்கும் இருண்ட இடங்களும் வனவிலங்குகளின் ஒளியும் பாடி நகரும் ஓடைகளும் கூட்டம் கூட்டமாக வந்தமர்ந்து செல்லும் புல்லினங்களும் நிறைந்த காணகம் என்னாடு. அங்கே உள்ள வெண்ணிற பாறை மீது தேவதாறு மரக்கலையின் நிழலிலே மலர் சிந்தி செங்கோல் ஏற்றுவேன். அந்த என் நாட்டிற்குத்தான் நான் புறப்பட்டு விட்டேன்.
இந்த நாடு மலைநாடுதானே? கருமேகங்கள் மலைப்பெண்ணை அரவணைக்கும் இன்ப நாடுதானே? இந்த நாட்டின் வளத்தை தாங்கள் சுற்றி காண வேண்டாமா?
இல்லை இல்லை, உல்லாச பொழுதுபோக்கும் வேலை இதுவன்று. உன் தந்தையின் கட்டளை வேறு என்னை சுறுசுறுப்பாக பணியாற்ற வைக்கிறது. வஞ்சி மாநகரில் நுழைந்தவுடன் தோழி என்று கூறி வரவேற்றாய். வந்த பணியை மறந்து நான் திக்கு முக்காடி விடுவேனோ என்று அஞ்சினேன். எத்தனையோ வாளுக்கு அஞ்சாது நிமிர்ந்து நிற்க வல்ல நான் உன் விழி படையின் தாக்குதலில் ஒரு கணம் கட்டுண்டேன். ஆனால் என் நாட்டு தாயின் அறிவுரை என் கண் முன் நின்றது. அதனால் தான் வென்றேன். இப்போது சொல்கின்றேன், பாண்டிய நாட்டை இன்னும் சில திங்களுள் பெற்றுவிடுவேன். பாண்டிய பெருநாட்டின் பேரரசன் என்ற முறையில் சேர நாட்டிற்கு வருவேன். அப்போது நீ உன் திருநாட்டு பெருமைகளை எனக்கு எடுத்து கூறலாம். சிறப்பான இடங்களுக்கு அழைத்து செல்லலாம். மாதங்கி மறுமொழி ஏதும் கூறவில்லை. அவள் கால் விரல்கள் மண்ணிலே கோலமிட்டுவாறு இருந்தன. அவள் விழிகள் மழைக்கால மேகங்களாகிவிட்டனவா?
அணைமலை காடு வெகு தொலைவோ? அதற்கு நேரான பாதை இருக்கிறதா? காட்டின் நடுவே அரண்மனை அமைத்திருக்கின்றீர்களா?
மாதங்கி கேள்வி மேல் கேள்வி கேட்டாள். இரண்டு நாள் பயணத்தில் ஆனைமலை காட்டை அடைந்து விடலாம். காட்டின் நடுவே சிறு வீடு ஒன்றுதான் அமைத்திருக்கின்றோம். மற்றவை எல்லாம் குடிசைகளே. மாளிகை வாசிகளுக்கு மண்விட்டை கண்டால் பிடிக்காது என்றான் அமரபுஜங்கன்.
ஏன் பிடிக்காது
என்று மெல்ல முணுமுணுத்தாள் மாதங்கி.
மதுரை அரண்மனை மிகப்பெரியதா
என்று கேட்டாள். மதுரை மாநகர் மிகப்பெரியது. தஞ்சையை விட பெரியது, வஞ்சியை விட பெரியது.
அந்த மதுரையை எப்போது காணுவேன்?
மாதங்கி பெருமூச்சு விட்டாள். பிறகு தொடர்ந்தாள்,
அணைமலையின் அரண்மனையையே காண வரவேற்பு இல்லாதவளுக்கு மதுரையை பற்றி என்ன முதித்தது, என்ன பலன்?
அமரபுஜங்கன் சிரித்தான். இளவரசி ஆனைமலை குடிசை என்று கூறு. உனக்கில்லாத வரவேற்பா? அங்கே எம்மை போன்ற முரட்டத்தனமான ஆட்கள் தான் வசிப்பர். மென்பஞ்சு பாதங்கள் நோவ கல்லிலும் முள்ளிலும் அங்கே நீ வர முடியுமா?
நீங்கள் அழைத்தால் கல் என்ன முள் என்ன, கடல் மீது நடந்து வருவேன்.
அப்படியென்றால் இளவரசியின் அனுதாபம் பெற்ற பாண்டிய மன்னன் பாக்கியசாலிதான்.
அந்த பாக்கியம் சேரநாட்டு இளவரசிக்கும் கிடைக்க வேண்டும்.
என்ன சொல்கின்றாய் என்று அமரபுஜங்கன் கேட்டான். அவளுடைய கேள்விகளை ஒரு புறம் அவன் விரும்பினான். அதேபோது அக்கேள்விகளின் உட்பொருளை அறிய முடியாமல் திண்டாடினான்.
வஞ்சியை விட தஞ்சையை விட பெரிதான மதுரை மாநகருக்கு என்னையும் அழைத்து செல்வீர்களா?
இளவரசி, மதுரை மாநகரை நீ காண விரும்பினால் அந்த ஆசையை தெரிவித்தால் உன் தந்தை ஒரு நொடியில் அழைத்து சென்று விடுவாரே. அந்த பெரும் நகரை பரிசாக அளிப்பாரே. மாதங்கியின் இதழ் கடையில் சிறுமல்லி போன்ற நகை பூத்தது. அமரபுஜங்கனின் முகத்தை ஏறெடுத்து நோக்கி,
என் தந்தை மதுரைக்கு அழைத்து போவதை பற்றி உங்களை ஏன் கேட்கின்றேன் என்று கூறி பெருமூச்சு விட்டு, மதுரையை நோக்கி நீங்கள் கரம் நீட்டி அழைத்து போவதை பற்றி கனவு கண்டேன். அந்த நகரத்து அழகிய வீதிகளில் பவடி வருவது போல் எண்ணினேன். அரண்மனையில் நடுவே உள்ள சபை மண்டபத்து சிங்காதனத்தில் உங்களோடு கைகோர்த்து ஏறுவது போன்று எண்ணினேன். அதனால் தங்களை கேட்டேன்
என்று கூறினாள். அதற்கு அமரபுஜங்கன் விடை கூறவில்லை. தொண்டையை கனைத்துக் கொண்டு வேறொருவர் மறுமொழி கூற வந்தார். மரநிழலின் மறைவு நின்று மன்னர் பாஸ்கர ரவிவர்மன் வந்தவுடன் மாதங்கியும் அமரபுஜங்கனும் துடிக்கிட்டனர்.
மாதங்கி, நான் சற்று முன்னர் கூறியதை மறந்து விட்டாயா? பாண்டிய நாட்டு மன்னர் தன் நாட்டை திரும்ப பெறும் பணியில் செல்லும் போது அவர் வழியில் குறுக்கிட்டு தடை செய்வது நல்லதன்று மகளே, நல்லதன்று
என்று மன்னர் கூறிவிட்டு அமரபுஜங்கன் பக்கம் திரும்பி,
மன்னரே, என் மீது வருத்தப்படாதீர்கள். எனது ஒரே மகள் மாதங்கி. அவள் இந்த நாட்டிலேயே பேரழகி என்பதை நான் கூறுவது உயர்வாகாது. தாயற்று அவள் இந்த நாட்டு மக்களுக்கே செல்ல பெண். சேர நாட்டு பெண்களுக்கு இயற்கையாய் உள்ள துணிவை விட அவளுக்கு ஒரு பங்கு அதிகம் எனலாம். அவளை பெண் கேட்டு எத்தனையோ நாட்டு மன்னர்கள் தூதுவர்களை அனுப்பிவிட்டனர். சோழ நாட்டு மன்னர் கூட தன் புதல்வருக்கு மனம் முடிக்க தன் தூதுவரை அனுப்பினார். சேர நாட்டினரோடு சோழ நாட்டினர் தொடர்பு கொள்வதால் இமயம் முதல் குமரி வரை மன்னர்களை நடுநடுங்க வைக்கலாம். ஆனால் நான் சம்மதிக்கவில்லை. அமரபுஜங்கரே, நீர் வயதில் இளையவர். உங்களுக்கு நல்லுரைகளை எடுத்துக் கூறுவது தவறென்று. மதுரை அரியணையை அடைவதே உமது குறிக்கோளாக இருக்க வேண்டும், மாதங்கியை அன்று.
மன்னனின் குரல் மாதங்கியை நடுநடுங்க வைத்தது. கண்களில் தள்ளும்பிய நீர் மெல்ல முத்தினை போன்று நழுவியது. அமர புஜங்கனோ கடகடவென்று நகைத்தான். சேர மன்னரை ஏற இறங்க பார்த்தான். சற்றென தன் இடையிலிருந்த வாளை வெளியே உருவி எடுத்து, சேரமாமன்னரே, உங்கள் நல்லுரைக்கு நன்றி. மின்னல் என்று ஒளிவிடும் இந்த வாளை முன்வைத்து நாங்கள் பல நூறு பேர் உறுதி பூண்டிருக்கின்றோம். சோழர் மீது வஞ்சம் தீர்க்கும் வரையிலும், பாண்டிய நாட்டை மீட்டு பழம் பெருமையை நிலைநாட்டும் வரையிலும் நாங்கள் பஞ்சனையில் துயில்வதில்லை என்று உறுதி பூண்டிருக்கின்றோம். திருவிழா போன்ற கேளிக்கையில் கலப்பதில்லை என்று சபதம் பூண்டிருக்கின்றோம். நான் சேர நாட்டிற்கு வந்தது வெற்றி திருவை மணப்பதற்கு தங்கள் உதவியை நாடுவி, தங்கள் மகளை என்று அது உறுதி போய் வருகின்றேன். என்றும் உங்கள் உதவியை விரும்புகின்றேன் என்று கூறி பளபளக்கும் வாளை மீண்டும் முறையில் சரையில் என்றிட்டு அவ்விடம் விட்டு புறப்பட்டார். சேர மன்னன் பாஸ்கர ரவிவர்மன் இதழ்களில் எவரும் அறிய புன்னகை நெளிந்தது. மருண்ட விழியோடு கூடிய மாதங்கையிடமிருந்து எவர் காதிலும் விழாத விம்மல் ஒளி பிறந்தது. மாளிகையின் வெளிப்புற வாயிலை தாண்டி செல்லும் அமனபுஜங்கனின் உள்ளத்தில் முன் எப்போதையும் விட உறுதி எழுந்தது. இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை morugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.